நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னதாக கொழும்பில் நிலவிய வாக்களிப்பு களம் குறித்த செய்திகள்.
ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் போலீஸ்காரவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லபடியாக முடிஞ்சு.
சுதந்திரமான முறையிலையும் நேர்மையான முறையிலையும் எந்த விதமான கேவலத்துக்கும் இல்லாமல் மனிதநல முறையில் போய் வாக்களிச்சிருக்கிறோம். நான் மிச்சம் காலத்துக்கு பிறகு நான் கண்ட ஒரு அமைதியான தேர்தல்னு சொல்லிடுவோம்.
வடகிழக்கு பகுதியில் வாக்களித்திருந்த மக்களின் எண்ணங்கள்.
நாங்கள் வாக்களிக்க போனாலும் போன உடனே போட்டுட்டு வரீங்க, இந்த முறை சரியான க்ரௌடாக இருந்தது, ஜனங்கள் கியூல நின்றவங்க.
அதிகமான மக்கள் ஆர்வத்தோடு சென்று வாக்களிக்கிறதுக்கு காரணம்னா பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தில் இருந்ததை காணக்கூடிய இருந்தது.
பிரான்சில் மேலும் ஒரு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பற்றிய செய்திகள். கர்நாடகாவில் தீவிரவாத சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள விவரங்கள். இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
நையாண்டி பத்திரிகையான ஷார்லி எப்டோவின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்திய 2 இஸ்லாமிய தீவிரவாதிகள் காணப்பட்ட வடகிழக்கு பாரிஸில் அவர்களை பிடிக்க பெரிய அளவிலான காவல்துறை நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆயுதம் தாங்கிய ஆண்கள் பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஒரு காரில் இருந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து அந்த பகுதியில் அவர்கள் ஒளிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவர்கள் மீண்டும் பாரிஸ் நகருக்குள் திரும்பிச் செல்லலாம் என்று அஞ்சப்படுவதால் நகருக்கு செல்லும் முக்கிய சாலைகளையொட்டி காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே மான்ட்ரோக் என்ற புறநகர் பகுதியில் சாலை விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற பெண் காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவமும் ஷார்லி எப்டோ தாக்குதலும் தொடர்புடையதா என்பது குறித்து இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இதை ஒரு பயங்கரவாத செயலாக காவல்துறையினர் கருதி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதனிடையே நேற்றைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக பிரான்ஸ் எங்கிலும் இன்று ஒருநாள் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பயங்கரவாதத்தையும் வன்முறைகளையும் கண்டித்து முஸ்லீம் இமாம்மார் வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்த வேண்டும் என்று நாட்டின் முக்கிய முஸ்லீம் அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன.
Muslim community condemn this horrible attacks.
முஸ்லிம்கள் நேற்றைய தாக்குதலை கண்டிப்பதாக பாரிஸில் இருக்கின்ற ஊடகவியலாளர் நதியா லாம்லி கூறினார். முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது சில இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பிரான்ஸ் எங்கிலும் மற்ற பல நாடுகளின் நகரங்களிலும் நேற்றிரவு மவுன நிகழ்வுகள் நடந்தன.
பாரிஸ் நகரில் நடைபெற்ற தாக்குதல் குறித்த செய்திகளை மத்திய கிழக்கில் உள்ள ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டிருக்கின்றன. இந்த கொலைகளை செய்தவர்களை கண்டித்தும் கொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் தம்முடைய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் அந்த தாக்குதலை செய்ததாக நம்பியிருக்கலாம். ஆனால் அத்தகைய ஒரு நம்பிக்கைக்கு மதத்தில் இடமில்லை என்று லெபனானிய செய்தித்தாள் ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் பிரான்ஸ் பின்பற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளுக்கு எதிரான ஒரு எதிர்வினை இது என்றும், அந்த கொள்கைகள் தீவிரவாதத்தை வளர்த்தெடுப்பதாகவும் அந்த பகுதியில் வெளியாகும் பல செய்தித்தாள்களில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முன்னாள் காலனி அரசானது விஷத்தை சமைத்திருக்கிறது என்றும், தற்போது அதை சாப்பிட வேண்டிய நிலைக்கு அது தள்ளப்பட்டிருப்பதாகவும் ஓமனிலிருந்து வெளியான ஒரு செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது.
இதனிடையே சார்லி எப்து சஞ்சிகை அதன் அடுத்த வார பதிப்பில் 10 லட்சம் பிரதிகளை அச்சிடப்போவதாக அந்த இதழின் வழக்கறிஞர் ரிச்சர்ட் மால்கா கூறியிருக்கிறார். வழமையில் 60,000 பிரதிகளை வெளியாகும். உயிர் தப்பிய ஊடகவியலாளர்கள் தங்களின் சஞ்சிகையை வெளியிடுவதற்கு மற்ற ஊடக நிறுவனங்கள் உதவ முன் வந்திருக்கின்றன. சார்லி எப்து இதழின் ஆசிரியரும் 4 கேலிச்சித்திர கலைஞர்களும் 2 பத்தி எழுத்தாளர்களும் எழுத்துப்பிழை சரிபார்ப்பவர் ஒருவரும் நேற்று உயிரிழந்தனர். இந்த சஞ்சிகை காணாமல் போகாமல் மக்கள் ஒத்துழைப்பது நியாயமானது என்று பிரான்சின் நீதியமைச்சர் கூறியிருக்கிறார்.
வங்கதேசத்தில் ஒரு முன்னணி கிரிக்கெட் வீரரான ரூபெல் ஹுசேன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரது பெண் தோழியுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும் நோக்கில் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக போலியாக உறுதியளித்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இப்படியானது ஒரு குற்றச்சாட்டை அவருடைய முன்னாள் பெண் தோழியும் திரைப்பட நடிகையுமான நஸ்ரீன் அக்தர் ஹாப்பீஸ் சுமத்தியிருக்கின்றார். பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும் நோக்கில் திருமணம் செய்து கொள்வதற்காக உத்தரவாதம் அளிப்பது அழித்து ஏமாற்றுவது வங்கதேச சட்டத்தின்படி பாலியல் வல்லுறவாக கருதப்படும். அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து தொடங்க உள்ள உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் வங்கதேச அணியில் அவர் இடம்பெற்றிருக்கின்றார். ஆனால் அவர் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரால் அப்போட்டியில் பங்கேற்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை.
பாகிஸ்தானில் மத நிந்தனை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த நபர் ஒருவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சில நாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அருகே டக்சிலா என்ற நகரில் வசித்து வந்த அபித் மெஹ்மூத் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். தன்னை இறைதூதர் என்று அழைத்துக் கொண்ட குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். புத்தி சுவாதீனமற்றவர் என்று மருத்துவர்கள் அறிவித்ததை அடுத்து அவர் அண்மையில் விடுவிக்கப்பட்டார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் இன்று முடிவடைந்த ஜனாதிபதி தேர்தல் பெரும்பாலும் அமைதியாகவே நடைபெற்று முடிந்துள்ளது. தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்பொழுது கொழும்பில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
இலங்கையில் இன்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பெரிதான வன்முறை சம்பவங்களின்றி முடிவடைந்துள்ளது. இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்று காலையில் 7 மணிக்கு துவங்கியது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 12,300 மேற்பட்ட வாக்குப்பதிவு நிலையங்களில் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. கொழும்பு நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று வாக்குகளை செலுத்தினர். எந்தவித சிரமமோ அச்சமோ இன்றி வாக்களிக்க முடிந்ததாக அவர்கள் கூறினர்.
எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சுதந்திரமாக வந்து ஓட்டு போட்டோம். ஒரு கரைச்சலும் இல்லை. மிச்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஓட்டு போட. இவ்வளோ சடமை நான் இந்த ரோட்டில் காண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுறாங்க. நானும் லேசாக வந்து ஓட்டு போட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் கரைச்சல் பண்ணவும் இல்லை எங்களுக்கு. நிறைய கூட்டம் நல்லா வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 50-60% பேர் ஊரில் உள்ளாக்கள்லாம் வந்திருக்கிறாங்க இங்கே ஓட்டு போடுறதுக்கு.
உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகத்தை இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. போனால் ஓட்டை வந்த அவ்வளோ தான்.
ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் போலீஸ்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போட்டுருவாங்க.
சுதந்திரமான முறையிலையும் நேர்மையான முறையிலையும் எந்த விதமான கேவலத்துக்கும் இல்லாமல் மனிதர்கள் முறையில் போய் வாக்களிச்சிருக்கிறோம். நான் மிச்சம் காலத்துக்கு பிறகு நான் கண்ட ஒரு அமைதியான தேர்தல்னு சொல்லிடும்.
ஜனம் ஒரு கரைச்சல் ஒன்றும் இல்லை. போட்டு போட்டுட்டு வந்தது கரைச்சல் ஒன்றும் இல்லை. இப்போ இதே எதுவும் இல்லை. போலீஸில் நிற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
தேர்தல் முடிவடைந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய பெரிதாக வன்முறை சம்பவங்களின்றி தேர்தல் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். மிக மோசமான சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. விதிமீறல்கள் எதுவும் இல்லை. சுருக்கமாக சொல்வதானால் எந்த வாக்குப்பதிவு நிலையத்திலும் வாக்குப்பதிவை ரத்து செய்யவில்லை. வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயின என்பதை கூற முடியும் என்றும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். துல்லியமான தகவல்களின்றி கூறலாம். கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருந்துள்ளது. ஆனால் என்னுடைய எல்லா அதிகாரிகளையும் கலந்தாலோசிக்காமல் என்னால் எதையும் உறுதியாக கூற முடியாது. காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றதால் நாட்டின் பல இடங்களில் 65-70% வரை வாக்குகள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாவதையொட்டி கொழும்பு நகருக்கென சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார்.
Now tomorrow when the election results will be released,
நாளை தேர்தல் முடிவுகள் வெளிவருவதால் கொழும்பு நகருக்கென பிரத்யேகமான பாதுகாப்பு திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறோம். கொழும்பு நகரில் கூடுதல் காவல்துறையினரை நிறுத்தும் திட்டம் இருக்கிறது. கொழும்பு நகரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே இந்த ஏற்பாடு. பாப்பரசனின் வருகையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நகரத்தை பாதுகாக்க வேண்டும்.
நாவலடியில் பாழடைந்த ஒரு வீட்டின் மீது கையெறி குண்டு வீசப்பட்ட சம்பவம், வவுனியாவில் பள்ளிக்கூடம் ஒன்றில் குண்டு வீசப்பட்ட சம்பவம் ஆகியவற்றை தவிர பெரிதாக வன்முறை சம்பவங்கள் நடக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு முந்தைய நாட்களோடு ஒப்பிட்டால் இந்த தேர்தல் மிக அமைதியாக நடந்து முடிந்திருப்பதாக நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் செயல் இயக்குநர் ரஜித கீர்த்தி தென்னக்கோன் கூறினார். மாத்தலை, அக்கரைப்பத்து போன்ற இடங்களில் சிறு சிறு சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு நகரில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் பல இடங்களில் பொதுமக்கள் தேசிய கொடியை உயர்த்தியபடி கோஷங்களை எழுப்பினர். பல இடங்களில் வெடிகள் வெடிக்கும் சத்தத்தையும் கேட்க முடிந்தது. தபால் வாக்குகளை எண்ணும் பணிகள் துவங்கிவிட்ட நிலையில் உள்ளூர் நேரப்படி 10 மணிக்கு மேல் முதற்கட்ட முடிவுகள் வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
தற்பொழுது கொழும்பில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளிதரன். நாட்டின் வடக்கே ஜனாதிபதி தேர்தல் எப்படி சென்றது என்பது குறித்த விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு வடமாகாணத்தில் அமைதியான முறையில் நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வடமையை விட இந்த தேர்தலில் வடபகுதி மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஒப்பீட்டளவில் யாழ்ப்பாணத்தில் குறைந்த வாக்களிப்பும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடிய வாக்களிப்பும் இடம்பெற்றிருக்கின்றன.
எந்த வாக்களிப்பு மிகவும் சுமமான முறையிலும் எந்த விதமான அசம்பாவிதங்கள் பெரிதும் இல்லாமலும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தார்கள். 74.78% வாக்களை பதிவு செய்திருக்கிறார்
என முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலைமை குறித்து அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் BBC தமிழோசையிடம் தெரிவித்தார். அதே நேரம் இன்றைய வாக்களிப்பில் கலந்து கொண்டவர்களில் சிலர் தமது எதிர்பார்ப்புகள் குறித்த கண்ணோட்டத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டனர்.
சரியான சந்தர்ப்பத்தில் இந்த எலெக்ஷன் நடைபெறுது, நாங்கள் தமிழர் நெடுகளும் ஒடுக்கப்படுறோம். அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுதானுங்களே, அதுக்காக வேண்டி தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இங்கே இருக்க தொழில் வளங்கள் எல்லாம் அங்கே தியாகத்தை தான் வந்து செய்கிறாங்க.
வலது கால துண்டிக்கப்பட்டுட்டு இங்கேருந்து 8 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் வாக்களிச்சுட்டு வந்து இப்போ தான் இருக்கிறேன். இதில் ஒற்றை காலில் தான் ஓடி போகிறோம்.
ஏன்னா வாக்களித்ததன் பின்னர் அவர்கள் தெரிவித்தனர். அதேவேளை வவுனியா மற்றும் யாழ் மாவட்டங்களில் குண்டு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் அல்வா என்ற இடத்தில் வாக்குச்சாவடி ஒன்றின் அருகிலுள்ள பாலடைந்த வீட்டின் மீதும் மற்றொரு இடத்திலும் எரிகுண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் இதனால் எவரும் காயமடையவில்லை என்றும் வாக்களிப்புக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று வவுனியாவிலும் 2 இடங்களில் கைக்குண்டு தாக்குதல் சம்பவங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவங்கள் வாக்களிப்பை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார். தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எறியப்பட்ட கைக்குண்டு வெடிக்கவில்லை. அதனடி காவல்துறையினர் அங்கு உடனடியாக விரைந்து அதனை வெடிக்கச் செய்தனர். இந்த சம்பவம் வாக்களிப்பு நேரம் முடிவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது.
வட இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு எப்படி சென்றது என்பது குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கிழக்கில் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருந்தது போன்ற விவரங்களை தருகின்றார் கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்திலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. மட்டக்களப்பு, திருகோணாமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களை கொண்ட இம்மாகாணத்தில் 60% 70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். பாரிய அளவில் தேர்தல் வன்முறைகளோ அல்லது தேர்தல் விதிமுறை மீறல்களோ இடம்பெறவில்லை. தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் மற்றும் கண்காணிப்பாளர்களின் தகவல்களின்படி சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளது. வாக்காளர்களை பொறுத்தவரை மிகுந்த ஆர்வத்துடனே இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள்.
இந்த முறைதான் கியூல நின்று வாக்களிச்சு. நான் ஒரு காலம் அப்படி கியூல நின்று வாக்களிக்க கிடையாது, திருவண்ணாமலையில இல்லன்னு அப்படிதான் சொல்லுவோம். இந்த முறை ஒரு விறுவிறுப்பான ஒரு இரண்டு ஆர்வமா இருக்கிறாங்க.
ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி அவர்கள் வாக்களித்தார்களா, அல்லது எதற்காக அவர்கள் வாக்கு இப்படி இவ்வளவு ஆர்வத்தோட நின்று வாக்களித்தார்கள் என்பதை என்னால் ஊகிக்க முடியாமல் உள்ளது.
நாங்கள் வாக்களிக்க போனாலும் போன உடனே போட்டுட்டு வரேன். இந்த முறை சரியான கிரௌடா இருந்தது, ஜனங்கள் கியூல நின்றவங்க.
அதிகமான மக்கள் ஆர்வத்தோட சென்று வாக்களிக்கிறதுக்கு காரணம் என்ன, பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தில் இருந்ததை காணக்கூடியா இருந்தது. இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் இல்லாத ஒரு ஆர்வம் இந்த முறை ஆர்வத்தோட மக்கள் சிரிச்ச முகத்தோடு வாக்களிச்ச போல எனக்கு இந்த வருஷத்துல தோன்றி.
மக்களிடம் இந்த தேர்தலில் காணப்பட்ட ஆர்வத்துக்கு காரணம் ஆட்சி மாற்றத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கலாம் என்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா.
ஏற்கனவே நடந்த பல தேர்தல்கள் நானும் அதே சென்றல்ல நான் வாக்களிச்சு சென்றிருக்கிறேன். ஆனால் போன உடனே நான் வாக்களித்து விட்டு வரக்கூடிய ஒரு நிலவரம் தான் அந்த நேரம் இருந்தது. இன்று நான் வாக்களித்து சென்ற பொழுது ஒரு மாதம் வரக்கூடிய ஒரு மனுஷியாரன் நான் காத்து நிற்க வேண்டி ஏற்பட்டது. அப்ப இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் மக்களிடையே ஒரு ஆர்வத்தை காட்டுகின்றது. கடந்த தேர்தல்களில் மக்கள் சில வேறு காரணங்களால் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த முறை அந்த ஆர்வத்தை காணக்கூடியதாக இருந்தது என்று நான் பார்க்கிற நேரம் உண்மையிலே அது சில வேளைகளில் ஆட்சி மாற்றம் ஒன்று தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் அறியக்கூடியதாக
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா. வாக்குகள் எண்ணும் பணிகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
பிரான்சின் தலைநகர் பாரிஸில் நேற்று தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்கள் நினைவாக இன்று ஒரு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றும் அங்கு மேலும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் BBC தகவல்களை தமிழில் தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சார்லி எப்டோ நையாண்டி செய்தி சஞ்சிகை அலுவலகத்தின் மீது இஸ்லாமியவாத தாக்குதல் நடத்தியவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற 2 பிரதான சந்தேக நபர்களும் வடக்கு பிரான்சில் இருக்கின்ற பெட்ரோல் நிலையம் ஒன்றில் உணவும் பெட்ரோலும் திருடிச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. AK-47 துப்பாக்கிகளுடனும் ராக்கெட் எறிகுண்டு ஆயுதங்களுடனும் நடமாடுகின்ற 2 பேர் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஆள் அடையாளத்தை ஒத்த இருவரும் ஈந்த் பிராந்தியத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலை ஓரத்தில் இந்த பெட்ரோல் நிலையத்துக்கு உள்ளூர் நேரப்படி காலை 10:30 மணியளவில் வந்து சென்றதாக அதன் மேனேஜர் கூறுகின்றார். சார்லி அப்து அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தியவுடன் அவர்கள் கடத்திச் சென்ற ரெனோல்ட் கிளியோ காரிலேயே வந்த இவர்கள் பாரிஸை நோக்கியே பயணித்ததாகவும் அவர் தெரிவித்தார். தலைநகருக்குள் வருகின்ற எல்லா பிரதான நுழைவாயில்களையும் போலீசார் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக BFMTV வணிக ஊடகம் கூறுகின்றது. சார்லி அப்து சஞ்சிகை அலுவலகத்தின் மீதான தாக்குதல் நாட்டின் சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் வர்ணித்திருக்கிறார்.
இன்று
தேசிய துக்க நாள். சார்லி அப்து மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு இந்நாட்டு ஆண்களும் பெண்களும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த தாக்குதல் இந்நாட்டின் சுதந்திரத்தின் மீது, அதன் மூலம் இந்நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதல் என்றார் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த். கொல்லப்பட்ட 12 பேருக்கும் பிரான்சில் இன்று முற்பகல் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரிஸின் நொத்ஹேதம் பேராலயத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற தேவாலயங்களிலும் அஞ்சலி மணியோசைகள் ஒலித்தன. இதற்கிடையே தெற்கு பாரிஸில் மூஹோஜில் இன்று அதிகாலை ஆயுததாரி ஒருவர் போலீஸ் பெண்ணொருவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் இன்னொருவர் மோசமாக காயமடைந்திருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து ஆயுததாரி தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவத்துக்கும் நேற்று சார்லி எப்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக உடனடியாக முடிவுகளுக்கு வர முடியாது என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் பெஹ்னா கேஸ்னோ எச்சரித்திருக்கிறார். மஷின்கன், அதாவது இயந்திர துப்பாக்கியும் கைத்துப்பாக்கியும் வைத்திருந்த இந்த நபர் குண்டு துளைக்காத மேலங்கியும் அணிந்திருந்ததாகவும் காவல்துறை தகவல்கள் AFP செய்தி நிறுவனத்துக்கு கூறியிருக்கின்றன. சார்லி அப்து மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வருகின்ற குவாஷி சகோதரர்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் நேற்றிரவு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஈராக்குக்கு ஜிகாதி போராளிகளை அனுப்பிய பாரிஸில் இருக்கின்ற குழு ஒன்றுடன் தொடர்பு பட்டிருந்ததாக ஷெரீப் குவாஷிக்கு 2008 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஊடக நிறுவனங்கள், மத வழிபாட்டிடங்கள், போக்குவரத்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் மேலதிக படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறான தாக்குதல்களை முன்கூட்டியே தடுத்திருக்க வாய்ப்பிருந்ததா? BBCயிடம் பேசிய பயங்கரவாத தடுப்பு தொடர்பான வல்லுநர் டேவிட் லோ, இவ்வாறான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முயல்வதில் பாதுகாப்பு தரப்பினருக்கு எந்தளவுக்கு சிரமங்கள் இருக்கின்றன என்பதை இந்த தாக்குதல் காட்டுகிறது. தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்துதான் இருந்தார்கள். அவர்கள் ஆயுதத்தை லாபகமாக பயன்படுத்திவிட்டு அங்கிருந்து மிகவும் அமைதியாக வெளியேறியிருந்தார்கள். வேறு யாருடனும் தொடர்பு வைத்திருக்காமல் தனிப்பட்ட சிறியரக குழுவாகத்தான் இவர்கள் இயங்கியிருக்கிறார்கள். இன்னொரு தரப்புடன் இவர்கள் சேர்ந்து இயங்கியிருந்தால் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை கொண்டு அவர்களை கண்காணித்திருக்க முடியும் என்றார் டேவிட் லோ. இதனிடையே மதம் தொடர்பான சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்களை வெளியிட்ட நாள் முதல் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாழ்ந்து வருகின்ற டென்மார்க் கேலி சித்திர கலைஞரான குர்ட் வெஸ்கார்ட் நேற்றைய பிரான்ஸ் இதழ் மீதான தாக்குதலால் கேலி சித்திர செய்தியாளர்கள் அடிபணிந்துவிடக் கூடாது என்று கூறியிருக்கிறார். ஒரு வகையான சுய தணிக்கை முறை இங்கு வந்துவிடும். ஒரு வகையில் இது ஒரு மோசமான தணிக்கை முறைதான். ஏனென்றால் இந்த தணிக்கை கண்ணுக்கு தெரியாது, அதாவது கார்ட்டூனிஸ்டுகளின் தலைகளுக்குள்ளேயே இந்த தணிக்கை வந்துவிடும். இந்த சுய தணிக்கையை நாம் எதிர்த்து போரிட முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக எல்லோரும் அச்சமடைந்து விடத்தான் போகிறார்கள், ஆனால் நாங்கள் தைரியமாக எங்களின் விமர்சனங்களை முன்னெடுத்தே ஆக வேண்டும் என்றார் டேனிஷ் கேலி சித்திர கலைஞர் குர்ட் வெஸ்கார்ட். இதனிடையே சார்லி எப்தோ இதழ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து பிரான்சின் பல பகுதிகளில் பல மசூதிகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரான்சின் நீதித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நெல்லுசாமி. பிரான்சில் பத்திரிகை அலுவலகம் ஒன்று, பள்ளிவாசல்கள் சில மீது நடைபெற்ற தாக்குதல்களை அடுத்து அங்குள்ள முஸ்லிம் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பது குறித்து பாரிஸில் உள்ள காதர் அவர்களிடம் பேசினார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இங்கே பரவலாக நிறைய முஸ்லீம்கள் இருக்க தான் செய்வாங்க எல்லா பகுதியிலையும். பொதுவாக பாரிஸை சுற்றி உள்ள ஈல் த ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிற இடங்களில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீரியனாக இருப்பாங்க, மொரக்கோனாக இருப்பாங்க, சுனிசியனாக இருப்பாங்க, ஈவன் செனகல்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க. பரவலாக எல்லாரும் ஈல் த ஃப்ரான்ஸ்னு பாரிஸை சுற்றி உள்ள இடங்களில் பெரும்பாலான இடங்களில் முஸ்லிம்கள் இருக்க தான் செய்வாங்க.
இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு நேற்றிலிருந்து முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகளில் எப்படி இருக்கு நிலவரம்?
இங்க வந்து பர்டிகுலரா முஸ்லிம்கள் மட்டும் வசிக்கிற பகுதின்னு இருக்காது, எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஆனா இங்க அதை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையோ
பயமோ ஒரு பதட்டமோ இதுவரைக்கும் இல்லை.
அதே சமயத்துல சில மசூதிகள் தாக்கப்பட்டதாக சில ஊடகங்கள்ல செய்திகள் வருது, அப்படி எதுவும் செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்களா? உங்க பகுதியில எப்படி இருக்கு நிலவரம்?
என் பகுதியில ரிலேட்டிவ்லி கால்மா தான் இருக்கு, காமா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. மக்கள் எப்போதும் போல போய் வந்துட்டு நடைமுறை வாழ்க்கை வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போலதான் இருக்கு. நான் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன், எப்போதும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்கங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, மக்கள் மத்தியில ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது.
அதாவது
நீங்க அடுத்தது என்ன நடக்குமோ, என்ன பண்றாங்களோ, என்ன ஆகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. முக்கியமா போக்குவரத்து, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் கூடவே இருக்கு.
நீங்க இருக்கிற பகுதியிலயோ அல்லது நீங்க இருக்கிற பகுதிக்கு பக்கத்துலயோ மசூதிகள் மேல எதுவும் தாக்குதல் நடந்த சம்பவங்கள் எதுவும் நீங்க கேள்விப்படல?
இல்ல, நான் கேள்விப்படல.
காவல்துறையினுடைய பிரசன்னம் தெருக்கள்ல வீதிகள்ல அதிகமா இருக்கா?
அதிகமா இருக்குது. ஏன்னா அவங்க அதான் செஞ்சிருக்காங்க, ரீஎன்போர்ஸ் பண்ணிருக்காங்க, பேட்ரோல் அதிகமா இருக்குது. ஆக்சுவலா காவல்துறை வந்து சிவில் உடையில நிறைய பேரு ஆக்சுவலா பேட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி படித்தேன்.
பாரிஸில் இருக்கும் காதர், பிரான்சில் ஷார்லி எப்டோ பத்திரிகையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது கருத்து சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலா என்று தமிழகத்தில் இருக்கும் எழுத்தாளரும் கவிஞருமான மனுஷபுத்திரன் அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
இதில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லை எது என்பது, அதே போல எதிர்வினை ஆற்றுவதற்கான எல்லை என்ன என்பது, இது இரண்டுமே இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு சிக்கலாக உலக அரசியல் சூழல் இல்லை, அதனால் கருத்து சுதந்திரம் தொடர்பான கோட்பாடுகள் பெரிய அளவிற்கு வளர்க்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு உலகமயமாதல் சூழலில் ஒரு நாட்டில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து சித்திரமோ இன்னைக்கு உலகளாவிய அளவில் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகத்தினுடைய அரசியல் பண்பாட்டு முன்னுணர்வுகளும் அது சார்ந்த எதிர்வினைகளும் பெருமளவிற்கு இன்றைக்கு மாறுதல் அடைந்து விட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதம் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், பண்பாட்டு அடிப்படைவாதம் மேலோங்கி இருக்கிற சூழ்நிலையிலும், பத்திரிகைகள் என்பவை சில பண்பாடு சார்ந்த சென்சிட்டிவிட்டி என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இது ஒரு பிரான்சினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. அதனால் தான் நாம் பத்திரிகை சுதந்திரத்தினுடைய, ஊடக சுதந்திரத்தினுடைய அடிப்படைகளையும் வரையறுக்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் இது போன்ற தாக்குதல்களை எந்த கருணையும் இல்லாமல் மிக கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை.
மதங்கள் கேள்வி கேட்கப்படும் பொழுதுதான் மதங்களிலிருந்து மாற்றங்கள் வந்தன. இந்த நிலையில் இஸ்லாமியை பொறுத்தவரையில் முகமது நபிகள் அவர்கள் பற்றியோ சில அடிப்படை கருத்துக்கள் குறித்தோ எந்த விசனமும் செய்யக்கூடாது என்ற ஒரு வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த கருத்து எந்த அளவுக்கு நிலைத்து நிற்கக்கூடியது?
ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தொடர்பான பல விஷயங்கள் இன்றைக்கு கடுமையாக விவாதிக்கப்படுகின்றன. ஏன், இஸ்லாமியத்தை இஸ்லாத்திற்குள் இருப்பவர்களே அந்த விவாதங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் முகமது நபி என்பது அவர்களுடைய மத நம்பிக்கையினுடைய அடிப்படையான ஒரு ஐக்கான், அது மிக மிக உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நீங்கள் மற்ற கருத்து விஷயங்கள் போன்றது அல்லது, அதனால் சில சமூகங்கள் மிக அடிப்படையாக கருதுகிற விஷயங்களை நாம் பெருந்தன்மையுடன் அவற்றுக்கான மதிப்பை கொடுத்தவற்றால் சமூகத்தின் நல்லிணக்கம் ஏற்படும். இதையும் இஸ்லாத்திற்குள் சுதந்திரம் வேண்டும், ஜனநாயகம் வேண்டும், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று கோருவதையும் நாம் ஒன்றாக குழப்பிக் கொள்ளக்கூடாது. அது வேறு இது வேறு. அதனால் முகமது நபி என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அவ்வளவு புனிதமான ஒன்றாக கருதுகிற போது, அதாவது முகமது நபி அல்லது குரான் என்பது போன்ற விஷயங்களை இஸ்லாம் புனிதமாக கருதுகிறார்கள்.
நிச்சயமாக, ஆனால் இப்பொழுது முகமது நபி அவர்கள் இஸ்லாமியர்கள் புனிதமாக கருதுகிறார்கள், அதனால் அவர் குறித்த விமர்சனங்கள் மட்டுப்பட்ட அளவில் இருக்க வேண்டும் என்றால், நாளை நேரு என்பவர் இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூகத்தினரால் மிக மதிக்கப்படுகிறார், அவரை குறித்த விமர்சனங்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். இன்னொரு தரப்பினர் வல்லபாய் பட்டேல் அப்படிப்பட்டவர் என்று சொல்லலாம். இங்கே சர்ச்சில் இரண்டாம் உலகப் போரிலே மிகப்பெரிய தலைமையாற்றினார் என்று சொல்லலாம். ஆகவே எங்கே போவது?
நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே சமகால வரலாற்று கதாபாத்திரங்கள், அவர்கள் யாரும் புனித கதாபாத்திரங்கள் அல்ல, அல்லது புனிதமான புனிதர்களாக அவர்கள் முன்னேற்றப்பட்டவர்கள் அல்ல.
இல்லை, நாளை மகாவீரரை பற்றி சொல்லலாம், புத்தரை பற்றி சொல்லலாம், அவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள்.
அதாவது நீங்கள் அவர்கள் அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அல்லது அவர்களுடைய அடிப்படையான விஷயங்களை நீங்கள் என்ன செய்வது என்பது வேறு. ஆனால் மோகன நதியை கேலி சித்திரம் போடுவது என்பது அது எந்த விதத்திலும் கருத்து அல்ல,
எழுத்தாளர் மனுஷபுத்திரன் தெரிவித்த கருத்துக்கள். தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தீவிரவாத சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தலைநகர் பெங்களூரு மற்றும் உத்தர கன்னடாவில் இந்த கைதுகள் நடைபெற்றுள்ளன. இதுகுறித்த விவரங்களை தருகின்றார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பெங்களூரு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் அதிக அளவிலான வெடிகுண்டுகள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் உள்ளிட்ட இதர பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வியாழனன்று நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் மூன்று பேரும் கைதாகியுள்ளதாக பெங்களூரு காவல்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பிலான கூடுதல் விவரங்களை பெங்களூரு காவல்துறை கூடுதல் ஆணையாளர் ஹரிஷ் சேகரனிடம் கேட்டேன்.
பெங்களூர் சிட்டில ஹாக்ஸ் டவுன் என்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, அது வந்து புலிகேசி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வருது. அங்க நாங்க ரைட் பண்ணி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், செல்போன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்காக நாங்கெல்லாம் சீஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு ரைடு பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து பெங்களூர் சிட்டியில ரைட் பண்ணிருக்கோம், இன்னொன்று ரைடு வந்து பட்கல் டவுன் அப்படின்னு சொல்லி கார்வார் டிஸ்ட்ரிக்ட் வருது, உத்தர கனடா கார்வார் டிஸ்ட்ரிக்ட் வருது, இஸ் வெஸ்டர்ன் கோஸ்டல் இருக்கு கர்நாடகா ஸ்டேட்ல. அங்க ரைட் பண்ணோம். அங்க ரைட் பண்ணதுல அமோனியம் நைட்ரேட்ஸ், டெட்னேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் டைமர் டிவைசஸ், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், சர்க்யூட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ், பிவிசி பைப்ஸ், ஜெல் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபியூவல் ஆயில் வேர் சீஸ்ட். இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஐஇடி பண்றதுக்கு வந்து மூலப்பொருட்கள் இதெல்லாம். இதை நாங்கள் வந்து இப்போ வந்து சீஸ் பண்ணி ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. மூணு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் பேரு சையத் இஸ்மாயில் அஃபக், ஏஜ் அபவுட் 34 இயர்ஸ். சடாம் ஹுசைன் 35 வருஷம் அவருக்கு. டுஸ் சுபோர் ஏஜ் 24 இயர்ஸ், MBA ஸ்டூடெண்ட். இந்த மூணு பேர்த்தை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியன் பீனல் கோட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் சட்டங்களின் அடிப்படையில் இவங்களை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கோம்
என்றார் பெங்களூரு காவல்துறை கூடுதல் ஆணையாளர் ஹரிஷ் சேகரன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்பொழுது நிலவரம் குறித்த தகவல்களை தருவதற்காக நேரடி தொடர்பில் இருக்கின்றார் முரளிதரன். முரளி, என்ன முதல் கட்ட முடிவுகள் ஏதாவது வெளியாக ஆரம்பித்திருக்கிறதா?
சிவராமகிருஷ்ணன், இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெடுப்பு முடிவுகளை பொறுத்தவரை இரவு 10 மணிக்கு பிறகுதான், உள்ளூர் நேரப்படி இரவு 10 மணிக்கு பிறகுதான் முதற்கட்ட முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்கு பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்ட பிறகு சுமார் 5 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பித்தன. இருந்த போதும் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய என்ன கூறினார் என்றால், இரவு 10 மணிக்கு பிறகுதான் முதற்கட்டமாக தபால் வாக்குகளில் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கின்றது என்ற விவரங்கள் முதற்கட்டமாக வெளியாக ஆரம்பிக்கும் என்று தெரிவித்தார். நள்ளிரவுக்கு பிறகுதான் தொகுதி வாரியான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு, யாருக்கு எவ்வளவு விழுந்திருக்கிறது என்ற விவரங்கள் வெளியாகும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இன்னும் அரை மணி நேரத்துக்கு பிறகு முதற்கட்டமாக
எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்புல நிலவரம் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கா இல்ல ஒரு பதற்ற சூழல் தோன்றதுன்னு உங்களுக்கு தோணுதா?
தலைநகர் கொழும்பு பொறுத்தவரை வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு, அதாவது சரியாக 4 மணிக்கு, பல இடங்களில் வெடிகளை வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதே போல வாக்குச்சாவடிகளுக்கு வெளியில் பலர் பொதுமக்கள் அல்லது சில கட்சியின் தொண்டர்கள் தேசிய கொடிகளை ஏற்றியபடி பல இடங்களில் உலா வந்தனர். தங்களுடைய தலைவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். மிகப்பெரிய தேசிய கொடிகளை கட்டியபடி வாகனங்கள் சாலைகளில் விரைவதை பார்க்க முடிந்தது. பல இடங்களில் கும்பலாக நின்று கோஷங்களை எழுப்புவதையும் பார்க்க முடிந்தது. அதை தவிர கொழும்பு நகரில் அதற்கான சூழல் எதுவும் தெரியவில்லை. இருந்த போதும் அதிபரின் மாளிகைக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகின. இது குறித்து காவல்துறை பேச்சாளர் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் கொழும்பு நகருக்கென சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மட்டுமே தெரிவித்தார். அதிபரின் மாளிகைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் ஆமோதிக்கவும் இல்லை, அதனை மறுக்கவும் இல்லை. தவிர கொழும்பு நகரை பொறுத்தவரை நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாவதால் கூடுதலான எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுதான் கொழும்பு நகரை பொறுத்தவரையிலான நிலவரமாக இருக்கிறது.
இல்ல, காவல்துறையினர் வேறு ஏதாவது கூடுதலாக பாதுகாப்பு அல்லது கெடுபிடிகள் விதித்திருக்கிறார்கள் என்று ஏதாவது தகவல் கசிஞ்சிருக்கா இப்போ?
காவல்துறையினரை பொறுத்தவரை செய்தி தொடர்பாளர் அஜித் ரோஹே என்ன தெரிவித்தார் என்றால், தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அடுத்த ஒரு வாரம் வரை ஊர்வலமோ பேரணிகளோ நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதே போல பட்டாசுகளை பெரிய அளவில் வெடிப்பதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிவராமகிருஷ்ணன்,
நன்றி. முரளிதரன், நேர்களே, இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகள் வர வர பிபிசி அதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து வருகிறது. நீங்கள் நமது இணையதளமான bbctamil.com அந்த முடிவுகளை வர வர பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் நமது ஃபேஸ்புக் பக்கத்திலும் ட்விட்டர் மூலமாகவும் நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நேயர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்த பிறகு உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கூட நீங்கள் எமது bbctamil.com என்கிற இணையதளம் மூலம் ஃபேஸ்புக் மூலமாகவும் பதிவித்துக் கொள்ளலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். எனினும் தேர்தல் முடிவுகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.